தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 8.
நாம் அல்ல இறைவனுடைய திருவடிகள், நமக்கு தத்துவ ஞானத்தை உபகரிக்கின்ற மூலகுரு வைகண்ட தேவர் திருவடிகளை சுற்றிலும் அவர் வழி நின்று உண்மை விளக்கத்தினூடாக தத்துவ அறிவின் ஆரம்ப நிலையை நமக்கு புகட்டிய மனதாசகம் கிடந்த தேவர் திருவடிகளை தற்போது சித்தாந்த அட்டகம் என்று சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 நூல்களை தந்தவராகிய பிள்ளைவாழ் அந்தனரில் ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் படிக்க தொடங்குகின்றோம். அந்த நூலை தந்து நம்மை ஆட்படுத்துகிற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கும் எல்லோருடைய பணிவாளர்கள். இந்த நூல்களுக்கு உரை செய்து நம்மை வழிப்படுத்துகின்ற நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா, சைவ பெரியார், சிவபாத சுந்தனார் போன்ற பெரியவர்கள் திருவடிகளை பணிவோடு வணங்கி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். உமாபதி சிவாச்சாரியார் 10 அதிகாரங்களையும் 100 குறட்பாக்களையும் கொண்ட நூலின் நூலாக அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறார். நட்கும் ஜரக்கன்று நன்னி கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று கால் என்கின்ற காப்பி செய்யுளிலே விநாயக பெருமானை என்றும் இளமையோடு இருக்கின்ற நன்மைகளை தருகிற விநாயக பெருமானை போற்றி வணங்கினோமானால் நாம் அவரையோ அவர் நம்மையோ நன்னி வருவாரேயானால் கலைஞானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய கடல் கற்று அறிய வேண்டிய விடயமாக அமையாது, தானாக ஒருவருக்கு கைகூடுகிற விஷயமாக ஆகணும் என்று சொல்லி விநாயக வணக்கத்தை செய்துவிட்டு நூலுக்குள்ளே நுழைகிறார். முதலிலே இறையினது இயல்பு தலைப்பிட்டு சைவ பெரியார் எழுதுகிறார். கடவுளின் இயல்பு என்று கடவுளுக்கு உவமை சொல்ல புறப்படுகிற அத்தனை பேருமே பெரும்பாலும் அகரத்தையே உவமை சொல்கிறார்கள். நம்முடைய அச்சரங்களில் முதல் அச்சரமாகிய அகரத்தையே உவமை சொல்கிறார்கள். அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகர் இலி இறை நிற்கு நிறைந்து என்பது முதலாவது அதிகாரத்தினுடைய முதற் குறள் 13 அந்த அதிகாரத்துக்கு பெயரிடுகிறார். மேலாகிய கடவுளின் இயல்பு என்பது அதற்கு பொருள் என்கிறார் சைவ பெரியார். எப்படி இறைவன் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று இயக்குகிறானோ அதை சொல்வதற்கு அகரம் என்ற அந்த அச்சரம் பொருத்தமான உவமையாகப்படுகிறது. மற்ற எழுத்துக்களோடு கலந்து நின்றும் மற்ற எழுத்துக்களில் நின்று வேறாக நின்றும் மற்றைய எழுத்துக்களை இயக்கி நின்றும் அகரம் இயக்குவது போல உலகத்தை இறைவன் இயக்குகிறான் என்று இறைவனுடைய இயல்பு சொல்லிவிட்டு இரண்டாவது குறளாக சக்தியினுடைய பெருமையை சொல்கிறார். சக்தியினுடைய தன்மை என்பது எப்படி இருக்கிறது என்றால் இறைவன் ஒரு பக்கமும் அளவையப்பட்ட உயிர்கள் இன்னொரு பக்கமுமாக தனித்து கிடக்க அந்த மலவயப்பட்ட உயிர்களிலே இருந்து மலத்தை நீக்கி அல்லது மலத்தை நீங்கும்படியாக செய்து அந்த உயிர்களை இறைவனோடு கலக்கச் செய்கிறவள் சக்தி. அதனை அந்த அதிகாரத்திலே அந்த குறளிலே சொல்கிறார். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார பெரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இறைவனுடைய நிலைமையை உயிர்கள் அடையும்படியாக செய்கின்ற அந்த சக்தியோடு பின்னம் பிரிவின்றி இருக்கின்றவன் நம் இறைவன். சக்தியினுடைய பெருமை சொல்லுகிறவர்களே, நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். அடுத்த குறளில்
பெருமை மூன்றாவது குரல் வந்து ஆனந்தராசன் ஐயாவோட உரை மூலம்
சைவ பெரியார் கடைபிடிக்கிறார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் பின்மையான் ஒன்றுக்கொன்று முரண் போல தெரிந்தாலும் ஒன்றாக நிற்கிற இறைவனுடைய இயல்புகள் சொல்கிறார். பெருமைக்கு உரியவன், பெரியவற்றுக்கெல்லாம் பெரியதாக இருக்கின்றவன். நுண்மைக்கும் என்பதனாலே நுண்மையானவற்றுக்கெல்லாம் நுண்மையானவனாகவும் இருக்கின்றவன். பெரிதாக எதை சொன்னாலும் அதை கடந்து நிற்பான், சிறிதாக எதை சொன்னாலும் அதற்குள் உட்பட்டு நிற்பான். பெருமைக்கும் சிறுமைக்கு, பெருமைக்கும் நுண்மைக்கும், பேரருக்கும், அருள்களை விட பெருமை மிகுந்த பேரருக்கும் உடையவனாகவும், அடைவதற்கு அருமை உடையவனாகவும், பேற்றின் அருமைக்கும் இந்த நான்கு விடயத்திலேயும் அவன் அவனுக்கு வேறொன்று ஒப்பில்லை என்று சொல்லும்படியாக திகழ்கிறவன் இறைவன் என்கின்ற அந்த குரல் விளக்கத்தை நந்தராஜன் ஐயாவோராக படித்தோம். இன்றைக்கு சைவ பெரியாரோராக நாங்கள் அதை படிக்க போகிறோம்.
காப்பு செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். குரல் மூன்று சிவத்தின் பெருமை, சிவபாத சுந்தரனார் ஐயாவின் உரை. சிவத்தின் பெருமை, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேத்தின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பதவுரை, பெருமைக்கும் சிவபெருமானவர் நிறைவினாலும் நுண்மைக்கும் அரிதற்கு அருமையினாலும் பேரருக்கும் மிகுந்த அருளினாலும் பேத்தின் அருமைக்கும் ஒருவரா பெறுதற்கு அருமையினாலும் ஒப்பின்மையான் தமக்கு ஒப்பில்லாதவர். ஒப்பின்மையானுக்கு மேற்கோள் சொல்லியிருக்காருங்க. சில புறச்சமயங்கள் கடவுளை அடைதல் இலகுவான செயல் என்று கூறும். இப்படி கூறுவதே அவைகள் பொய் சமயம் என்பதற்கு சாட்சியாம். யோக்கியமான சர்வகலாசாலைகளில் உயர்ந்த பட்டங்கள் பெற விரும்புவோர் இடைவிடாது படித்தல் வேண்டும். அயோக்கியமான சர்வகலாசாலைகளிலே அற்ப படிப்புமின்றி பணம் கொடுத்து பெறப்படும் உயர்ந்த பட்டங்கள் வீண் பட்டங்கள் ஆதல் போல சாதனையின்றி லகுவாக அடையும் கதிகளும் அக்கதிகளுக்கு தலைமையுடையவ கடவுள் என்று சொல்லப்படும் பொருளும் வீண் பொருள்களாம். கடவுள் அடைதற்கு அரியர் என்று சொல்லி அடைதற்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாவற்றையும் தரும் சமயமே சற்சமயமாம். இதோடு நிறுத்தினோம் நேத்து.
அதாவது நம் சமயம் சார்ந்த உண்மை கருத்துக்களை இந்த குரலை விளக்கம் செய்கிறது ஏற்றி உரைக்கிறார்கள் நம்முடைய உரையாசிரியர். அது உரை செய்கிற முறைகளிலே ஒன்று இந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய சைவத்தினுடைய பெருமையை சொல்லுகிற ஒரு இடம் கிடைத்தது என்று நினைத்து இந்த இடத்தை பயன்படுத்துகிறார். இதை எப்படி பயன்படுத்துகிறார் என்றால், பேற்றின் அருமை என்ற வரியை வைத்துக் கொண்டு பெறுவதற்கு அருமையாக இருக்கிறான் என்பதை வைத்துக் கொண்டு இந்த செய்தியை சொல்கிறார். பல சமயங்கள் இறைவனை லேசாக பெற்றுவிடலாம் என்று சொல்கின்றன, ஆனால் சைவ சமயம் அப்படி சொல்லவில்லை என்கிறார். அப்படியானால் சைவ சமயத்தினுடைய கடவுள் அல்லது சைவ சமயம் காட்டுகிற சமய கடவுள் நெறி என்பது சற்று கடினமானதா என்று கேட்டால், அப்படி இல்லை. உயர்ந்த விடயங்களை சற்று சிரமப்பட்டுத்தான் அடைய வேண்டும். சுலபமாக அடைந்து விடுகிறோம் என்று சொன்னால் அது உயர்ந்த விடயமாக ஆகாது. ஆகவே அப்படி சொல்லுகிற சமயங்களை விட நம்முடைய சைவ சமயம் உயர்ந்தது என்று தன்னுடைய சைவ சமய பற்றினை சைவ பெரியார் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் படிக்கிற பொழுது கவனித்தேன். செய்தவர்கள் இந்த தத்துவ நூல் செய்த நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் இதுவரைக்கும் சிவபெருமான் என்ற பெயரை சொல்லவில்லை. முதல் குரலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறை என்று சொல்கிறார். அகர உயிர் போல் அறிவாகி என்றும் நிகழ்ச்சியில் இறை நிற்கு நிறைந்து என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். இந்த குரலிலேயும் அதுக்கு முதல் குரலிலேயும் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று பெயர் சுட்டாமலே போகிறார். இந்த குரலிலேயும் கூட இறைவனுடைய நாமம் சுட்டுப்படவில்லை. அந்த பெருமைக்கும் நுண்மைக்கும் அதுக்கு முதல் படித்த குரலிலேயும் சக்தி பின்னமிலான் என்ற பிரான். ஆகவே தத்துவ நூலாசிரியர்கள் தத்துவ நிலையில்தான் என்று பாடியிருக்கிறார்கள். அவர்கள் நாமம் சுட்டி பெயர் சுட்டி அதிலே ரொம்ப ஈடுபாடு காட்டுவதிலே பின்னாலே சுட்டி இருக்கிறார்களோ தெரியவில்லை, ஈடுபடவில்லை. ஆனால் கொஞ்சம் அவர்களுடைய நிலைக்கு அடுத்த நிலையிலே இருக்கிற நாங்கள் அந்த இறை என்ற சொல்லை சிவபெருமான் என்று வைத்துக் கொண்டு அது ஒன்றும் நான் சொல்வது அதில் ஒன்றும் தப்பென்று சொல்லவில்லை. சிவன் என்று சொன்னால்தான் நமக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது. தத்துவ நிலையிலே நின்றவர்களுக்கு இறை என்ற சொல்லே அந்த திருப்தியை உண்டாக்குகிறது. அது அது ஒரு பொருத்தப்பாடான செயல் என்றும் படுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக சொன்னேன். இனி நாங்கள் அவருடைய விளக்கத்தை படிப்போம்.
இந்த பூமி மிக பெரியது. சூரியன் பூமியின் 13 லட்சம் மடங்கு பெரியது. சூரியனிலும் பெரிய எண்ணில்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் விளங்குகின்றன. இவை முதலானவைகள் பூத அண்டங்களை சேர்ந்தவை. பூதத்துக்கு மேலான தத்துவங்களால் ஆக்கப்பட்டவைகள் இவைகளிலும் மிக அதிகமானவை. இவைகள் எல்லாம் சேர்ந்தால் எவ்வளவு பெரியவைகளாகும்? ஆயினும் இவையெல்லாம் ஒருங்கு சேர்ந்தும் சிவபெருமானுக்கு முன்னே அணுவளவாகவும் நிற்க மாட்டா. மின்மினியின் ஒளி சூரிய பிரகாசத்துக்கு முன்னே சூரியமாவது போல அளவிடப்படாத உலகங்கள் எல்லாம் சூரியம் என்று சொல்ல தகுறவாக அவர் பெரியவராய் உள்ளவர். சூரியம் எப்பொருளில் சிறிய பொருள் இல்லையோ அப்பொருள் சூரியம் எனப்படும். சூரியமாவது இன்மைக்கு நேரே மேற்பட்ட அளவு. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இந்நுழை கதிரின் துண்ணனுப்புறைய சிறியவாக பெரியோன் என்று மாணிக்க வாசக சுவாமிகள் பாடி அருளினார். இந்த பத்தி
முடிதுமையா?
இந்த பூமி மிக பெரியது. சூரியன் பூமியின் 13 லட்சம் மடங்கு பெரியது. சூரியனிலும் பெரிய எண்ணில்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் விளங்குகின்றன. இவை முதலானவைகள் பூத அண்டங்களை சேர்ந்தவை. பூதத்துக்கு மேலான தத்துவங்களால் ஆக்கப்பட்டவைகள் இவைகளிலும் மிக அதிகமானவை.
இந்த இடத்தை விளங்கிக் கொள்கிறது. இதெல்லாம் சித்தாந்த நூல்கள் இன்னும் உள்ளே போக 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 சொல்ல போகின்றன, நாமம் விட்டு சொல்ல போகின்றன. பூமி நமக்கு பெரிய பெரிய விஷயம். அதிலே நாம் வாழுகிற நாடு என்பது அடுத்த பெரிய விஷயம். அதுக்குள்ளே ஊர், அதுக்குள்ளே வீடு. இப்படியே நம்முடைய இட இல்லை விரிந்து கொண்டு போகிறது. இதிலே இந்த கண்டம் பெரிய கண்டம் என்று நாங்கள் அதற்காக பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கண்டங்களை எல்லாம் உள்ளடக்கியதாகிய பூமி என்பது அது அதை விட பெரியது. இந்த பூமியை விட சூரியன் 13 லட்சம் மடங்கு பெரியது என்கிறார். எனக்கு அது பெரிய விவரம் தெரியாது. அவரும் அவர் காலத்து அறிவை வைத்துத்தான் சொல்லியிருப்பார். அது பிழையாக இருக்க வாய்ப்பில்லை. 13 லட்சம் மடங்கு பெரியது என்றால் எத்தனை பெரியது என்பதை நாம் ஊகித்துக் கொள்ள முடியும். இதுல என்ன விஷயம் என்றால், இந்த பூமியோடு சார்ந்த சூரியனுடைய விரிவு சொன்னாரே தவிர, இதை விட இன்னும் பல சூரிய குடும்பங்கள் நம்முடைய பால்வெளியில் இருப்பதாக சொல்கிறார்கள். அது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இன்னும் பல சூரிய பல என்றது பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் பால்வெளி என்று சொல்லப்படுகிற இப்ப ஆங்கிலத்தில மிட்வே என்கிறார்கள். அந்த வெளியிலே எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த ஒப்பீட்டை நினைத்து பார்த்தால் நாங்கள் ஒரு புள்ளி அளவாக மாறிவோம். நாங்கள் முதலிலே பூமி என்று பெருமைப்படுகிற நாங்கள் பெருமைக்கும் என்று நினைத்தவர்கள் சிறுமைக்கு ஆளாகி ரொம்ப சின்ன புள்ளிய அளவிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்டமான அண்ட வெளியிலே நாங்கள் ஒரு புள்ளி. அதனால்தான் ஐன்ஸ்டீன் சொன்னதாக சொல்வார்கள், பூமியிலே மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கின்றன என்று சொன்னால் எனக்கு அதை நினைக்கவே பயமாக இருக்கிறது என்றார். ஏனென்றால் நமக்கு நம்ம வீடு நம்ம ஊர் நம்ம நாடு என்ற விரிவுதான் எங்கள் மனதிலே வருகிற படம். அவருக்கு பிரபஞ்சமே படமாக விடுகிறது. அந்த பிரபஞ்ச படத்திலே எத்தனையோ அண்டங்கள், அந்த அண்டங்களிலே ஒரே ஒரு அண்டத்திலே தான் உயிரினம் வாழ்கிறது என்று நினைக்கவே பயமாக இருக்கிறது. தனியே இருக்கிறோம் என்பது போல, ஒரு காட்டுக்குள்ளே ஒருவன் ஆகப்பட்டு விட்டது போல இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அந்த விஞ்ஞானியினுடைய இந்த அறிவை நான் நினைத்து ஏற்படுகிறது. அந்த வார்த்தையிலிருந்து அது வெளிப்படுகிறது. விரிந்த அவருடைய கற்பனை அல்லது அவருடைய நிஜ தரிசனம் நமக்கு தெரிகிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு பிரம்மாண்டமான அண்டங்களை கொண்டு ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே இவர்களுடைய இன்னொரு செய்தியை இவர் இங்கே பதிவு செய்கிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடத்திலே நிறுத்தி சொல்கிறேன். நாங்கள் சொல்லுகிற இந்த பால்வெளி, இந்த அண்டங்கள் எல்லாம் பூதங்கள் சார்ந்த பால்வெளி. உங்களுக்கு தெரியும், தத்துவ வரிசை படிக்கிற பொழுது 36 தத்துவம் படிக்கிறோம். மேலே நாதத்திலே இருந்து இறங்கி 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 இருந்து பஞ்சபூதங்கள் என்கின்ற நிலம் நீட்டி காற்று ஆதாயம் என்பது கடைசியாக இருக்கிற 36 தத்துவத்திலே வருகிற இடங்கள். 31 பிறகு வருவதாக கருதப்படுபவை. இந்த பூதம் சார்ந்த அண்டங்கள் தான் நாங்கள் இதுவரையும் பேசின அண்டங்கள். இந்த பூதங்கள் சார்ந்து, இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்து இயங்குகிற அண்டங்களை பற்றி தான் நாங்கள் இதுவரை பிரமிப்பாக பேசினோம். சித்தாந்திவாதிகள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பூதங்களுக்கு மேற்பட்ட தத்துவங்களுக்குள்ளேயும் அண்டங்கள் இருக்கின்றன, அது இந்த பூதம் சார்ந்த அண்டங்களாக இருக்காது. நான் சொல்வது இதெல்லாம் நாங்கள் உலகத்திற்கு உபகரித்திருக்க வேண்டிய விஷயங்கள். உபகரிப்பதற்கு முதல் நம்மிடம் இருந்தால் தானே உபகரிப்பதற்கு, நாமே படிக்கவில்லை பிறகு எப்படி உபகரிப்பது? இதை இனி யாராவது ஒரு விஞ்ஞானி சொன்ன பிறகு அவன் தான் முதல் சொன்னான் என்று விட்டம் பெறுவான். அதாவது இந்த பிரபஞ்சம் என்பது பூதம் சார்ந்த பிரபஞ்சம். இதுக்கு மேலே வேற வேற தத்துவங்கள் சார்ந்து வேற வேற தத்துவங்களிலே வேற வேற புவனங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆன்மாக்களை பற்றி, இந்த பிதர்களை பற்றி கடந்து சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்வார்கள், பைசாசு புவனம் என்று ஒரு புவனம் இருக்கிறது. இந்த பிதர்கடன்கள் செய்யாதவர்கள் அந்த புவனத்திலே போய்கிறது உழல்வார்கள் என்று பேசுகிறார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப நாங்க உங்களுக்கு ஓரளவிலே விளங்கி இருக்கோம். இது நாங்கள் முதல் படியிலே நிற்கிறோம். 100வது படிக்கு போவதற்கு எனக்கு ரொம்ப தூரம் இருக்கிறது. எனக்கு முதல் படியிலே நிற்கிற பொழுதே இப்படி ஒன்று ஒரு பொய்யை ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய் கற்பனையை இவ்வளவு தூரம் தெளிவாக உருவாக்க முடியுமா என்று நினைத்து பாருங்கள். இந்த சமயம் மறுப்பாளர்களை பார்த்து நான் கேட்க நினைக்கிறது உண்டு. இப்படி பதி வது பாசம் இதுக்குள்ளே விரிவு சக்தி இதெல்லாம் பண்ணி இப்படி ஒரு கற்பனையாக ஒரு பொய்யை ஒருவன் கட்டுவானாக இருந்தால் அதற்காகவே அவனை படிக்கலாம். பொய்யாக இருந்தால் கூட படிக்கலாம். ஏனென்றால் இவ்வளவு பிரமிப்பான ஒரு விஷயத்தை, அதுவும் வெறும் சூக்மமாக இருக்கிற விஷயத்தை இவ்வளவு செட் பண்ணி, அதாவது ஒன்று அப்படி இல்லை என்றே வைத்துக்கொள்வோம், புத்திசாலித்தனத்தாலே இப்படி செட் பண்ணி ஒன்றை உருவாக்க முடியுமாக இருந்தால் எனக்கு அதுவே நினைத்து பார்க்க வியப்புத்தான். அப்படி இருந்தால் கூட நான் அவர்களை மதிப்புத்தான் செய்வேன். ஆனால் அவர்கள் தரிசனம் இல்லாமல் இதை ஒன்றையும் சொல்லலாம். தரிசனங்கள் இல்லாமல் ஒன்றையும் சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் ஒன்றுக்கொன்று முரண் வந்திருக்கு. இந்த போலீஸ்ல பிடித்தால், அது எனக்கு அந்த அனுபவம் இருக்கிற குறையால் சொல்கிறேன், நம்மை விசாரிக்கிற பொழுது 10 தரம் ஒரே விஷயத்தை கேட்பார்கள். காலையில ஒரு தரம் கேட்டு, மத்தியானம் ஒரு தரம் கேட்டு, ராவை ஒரு தரம் கேட்டு அதே விஷயத்தான் கேட்பார்கள். கோபமாக இருக்கும். நான் யாழ்ப்பாணத்தில இருந்து வந்த பொழுது எங்களை பிடித்து வைத்து விசாரித்தார் இராணுவத்தினர். அது எங்களுடைய கட்டடம் தான், பிரபாருடைய கட்டடம் என்று ஒரு செய்தி பரவி அதனாலே விசாரிப்பார். அந்த விசாரிக்கிற பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரே செய்தியை திரும்ப திரும்ப கேட்பார்கள். ஏன் அப்படி கேட்பார்கள் என்றால், பல பேர் பல இடத்திலே ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்ல முடியாது, எப்படியும் மாறுபாடு வந்துடும். திரும்ப திரும்ப விசாரித்தால், ஒரே செய்தியை விசாரித்தால் எங்காவது ஒரு இடத்திலே பிழை செய்ய போனால் அப்ப இவன் கற்பனையிலே சொல்லுகிறான் என்று தெரிய வந்தது. அப்ப போய் கண்டுபிடித்து விடலாம். மெய்யை சொன்னால் எத்தனை தடவை சொன்னாலும் மெய்தான். நான் வந்து திருக்குறள் அப்படியே சொல்லியிருப்பேன், இந்த படிக்கிற காலங்களிலே நாங்கள் கொஞ்சம் குறைந்த ரிசல்ட்ஸ் எடுத்தாள் சும்மா நாம கற்பனைக்கு சொல்வது அப்படி இப்படின்னு அனைத்தன பாடத்துல சித்தி அடைந்துட்டேன்னு சொல்லி அடுத்த வருஷம் அவன் நினைப்பு வச்சு கேட்டானா நாங்கள் வேற பாடம் சொல்ல தொலைஞ்சிடுவோம். போய் தெரிய வந்துடும். நான் நினைத்து பார்க்கிறேன் பாருங்கள், இவ்வளவு பெரிய தத்துவத்தில் எங்கும் ஒரு முரண்பாடு இல்லாமல் இவ்வளவு பேர் ஒன்றாக சொல்கிறார்கள் என்பதிலே இருந்தே இது உண்மை பொருளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த பெருமையை நாம் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னால் அது நிஜம்தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற விஞ்ஞானம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த பால்வெளி, அதற்குள்ளே இருக்கிற அண்டங்கள், அதெல்லாம் நாம் ஒரு கையளவு தூரம் கூட இன்னும் போகவில்லை. தூரம் கூட நம்ம சூரியனுக்கு கிட்டேயே இன்னும் போகவில்லை. இப்படி ஆயிரக்கணக்கான சூரியன்கள் பால்வெளியிலே இருக்கிறது என்கிறார்கள். இந்த அண்டங்களை நாம் வழங்குவதற்கு என்ன எத்தனை பிறவி பிறக்க வேண்டுமோ தெரியாது. இந்த அண்டங்கள் எல்லாம் பூத அண்டங்கள் என்று பெயர் கொண்டன. இந்த பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்டவை. இதற்கு மேற்பட்ட புவனங்களிலும் அண்டங்கள் உண்டு. அதற்கு புவனங்கள் மேற்பட்ட தத்துவங்களிலும் புவனங்கள் உண்டு. சிவதத்துவம் வரையும் புவனங்கள் இருக்கிறது என்கிறார். யார் யார் அங்கே வசிக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறார். நம்முடைய தத்துவத்தை பொறுத்தவரை ஒன்று நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது. எங்காவது ஒரு புவனம் இருக்குமானால், அது சந்திரனோ சூரியனோ செவ்வாய் எங்காவது ஒரு நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டிருக்குமானால், அங்கே ஒரு ஆன்மா அனுபவம் பெறுவதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைக்குதான் விஞ்ஞான உலகம் மெல்ல மெல்ல இதை நம்ப ஆரம்பித்திருக்கிறது, அல்லது நம்ப தொடங்கி இப்பதான் அதை சொல்ல தொடங்கி இருக்கிறது. அதாவது வேற்று கிரகவாசிகள் எல்லாம் பேசுகிறோமே, வாயில் மனிதன் இருக்கிறான், எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு உயிர் வாழ்கிறது. ஏனென்றால் புவனம் என்ற ஒன்று ஏன் உருவாக்கப்படுகிறது என்றால், தனு கரணம் என்பவற்றோடு தொடர்பு பட்ட ஒரு உயிர் அனுபவம் பெறுவதற்கு அபோகம் பெறுவதற்காகத்தான் புவனம். ஆகவே எந்த அண்டத்திலும் உயிர் வாழாமல் இடம் இல்லை. இதை நாங்கள் உலகத்துக்கு குனிந்து சொல்லலாம். உலகத்திலே அது சந்திரனோ செவ்வாயோ எங்கும் உயிர் வாழ்கிறது. இன்னும் நம் கண்ணுக்கு தெரியவில்லையே என்றால் அது நீ எதிர்பார்க்கிற வடிவத்திலே உயிர் வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களைப் போல இருக்க வேண்டும் என்பதில்லை, எங்களைப் போல ஒற்றுடன் சுவாசிக்க வேண்டும் என்பதில்லை. உலக வியப்பை நாங்கள் எத்தனை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியிலே இருந்தால் மீன் செத்து விடுகிறது, உள்ளுக்கு விழுந்தால் நாங்கள் செத்து விடுகிறோம். இந்த புவனத்திலேயே இந்த வேறுபாடு கிடக்கிறது. அப்போ கொஞ்சம் பெரும்பெரும் புவனங்கள்ல ஏதோ வகையிலே ஜீவன்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று நம்புகிறார்கள். தடி உயர 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 தத்துவ வேறுபாடான புவனங்களுக்கு நாங்கள் ஏற்றப்படுகிறோம். மேலே மேல போகிற தத்துவங்களிலும் புவனங்கள் உண்டு. அதை சைவப்பிரியார் ஒரு ஒரு அடியிலே குறிப்பிட்டு விட்டு போகிறார். நாங்கள் பார்க்கிற புவனங்கள் எல்லாருக்கும் திருவாசகம்தான் கை கொடுக்கிறது. ஏனென்றால் நல்ல நல்ல ஒரு விஷயத்தை ஒருவர் நன்றாக சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அதை சொல்லி மினக்கிடக் கூடாது. நான் அப்படித்தான் நானும் நினைப்பேன். அதாவது நான் தான் எல்லாம் சொல்ல வேணும் என்று ஏதாவது நியதியா? அதாவது ஒருவர் நன்றாக சொல்லிவிட்டார்னால் அதை மேற்கோள் காட்டி விட்டு போ. திருவாசகத்திலே இந்த இறைவனுடைய பெருமைக்கும் மற்றவற்றினுடைய சிறுமைக்குமான உவமை திருவண்ட பகுதியிலே சொல்லப்பட்டு விட்டது. திருவண்ட பகுதி என்பது நாம் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதெல்லாம் இப்ப நம்மளோட படிப்பு தொடர்வதற்கான காலங்களை இது படித்து விட்டால் இனி ஒரு 10 நாளைக்கு திருவண்ட பகுதி ஒவ்வொரு நாளும் ஒரு தரம் அதை படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்த்தால் தான் அதனுடைய பெருமை தெரியும். அப்போ அந்த திருவண்ட பகுதியிலே அவர் சொல்வதையே மேற்கோளாக சைவப்பெரியாரும் சொல்லுகிறார். நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்களும் அதை எடுத்து காட்டினார். இந்த அண்டங்கள் என்று வருகிற பொழுது அண்டப்புறப்பின் அண்டப்பகுதியின் உண்டைப்புறக்கம் வளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி என்ற அந்த பகுதியிலே அந்த அண்டப்பகுதியின் சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுகிற அண்டம் பூத அண்டம். அதற்கு மேற்பட்ட தத்துவங்களிலும் அண்டங்கள் உண்டு. இது நமக்கு கிடைக்கிற இன்றைய உலகியல் அறிவு சார்ந்த ஒரு தத்துவ உண்மை. இதை இனித்தான் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் இது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பரிசோதனை சாலையிலே கண்டுபிடித்த விஷயம், பூத கண்ணாடி வைத்து ரொக்கெட் அமைத்து கண்டுபிடித்த விஷயம் அல்ல. அவர்களுடைய ஞான காட்சியினாலே இவற்றை எல்லாம் கண்டு சொல்லி இருக்கிறாங்க. அந்த போனங்களுக்கு பெயரிட்டிருக்கிறார். பொய்யுக்கு ஒரு அளவு இல்லையா? கற்பனையாக சொல்லியிருந்தால் அப்படி பெயரெல்லாம் சொல்ல முடியுமா? என்னென்ன போனம் அங்கே யார் யார் வாழ்கிறார்கள் என்ற விவரம் உட்பட சொல்லி இருக்கிறார்கள். அதை இங்கே சுற்றிவிட்டு சைவப்பெரியார் போகிறார். அந்த இடத்துல இருந்து படிங்கள்.